பிலிப்பியர் 4:14-20. ஆகிலும் நீங்கள் என் உபதிரவத்தில் என்னோடு கூட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கியாவிலிருந்து இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்தித்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
இன்னைக்கு படித்த அந்த பகுதி நமக்கு நேரடியாக ஒரு சென்சிட்டிவ் டாபிக் கொண்டு போகுது. சென்சிட்டிவ், ஒரு ரொம்ப உணர்வுள்ள ஒரு டாபிக். சபைக்கு, சபை ஊழியத்துக்கு பணம் கொடுக்கிற பத்தி ஒரு டாபிக். இந்த டாபிக் ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாரும் பாஸ்டர் எப்படி ஒரு ஓரக்கண்ணால சந்தேகத்தோடு பார்ப்பாங்க, இவர் என்ன பிளான்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு. இல்லைங்களா, இந்த டாப்பிக்கே ஒரு சென்சிட்டிவ் டாபிக் தான். ஒரு விதத்தில் இந்த கள்ளப்போதகருக்கு ஊரெல்லாம் பணம் பணம் பணம்னு சொல்கிறதுனால நம்மளும் அதை பற்றி ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் என் பணத்து மேலேயே கண்ணா இருக்கிறாங்களே இந்த சர்ச்சுங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சர்ச்சில் பணத்தை பற்றியே பேச மாட்டாங்களேன்னு இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்தா இவரும் ஆரம்பிச்சிட்டாரியா அப்படின்ற மாதிரி ஒரு வேளை சந்தேக பார்வையோடு என்னை நீங்கள் பார்த்தா அது தப்பு. ஏன்னா நம்ம பணத்தை பற்றி ரொம்ப ரேராக தான் பேசுகிறோம். ரேராக முங்கி எப்பவும் அந்த வசன வசனமாக தொடர்ந்து பேசிட்டு வரும்போது அந்த பகுதியில் அந்த பற்றி வந்தால் தான் நம்ம பணத்தை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா. அதை விட்டு சபைக்கு எப்போவும் தேவை இருக்கும்போது பணத்தை பற்றி பேசினதா வரலாறே கிடையாது இல்லைங்களா. பணத்துக்காகவும் பேசினதே கிடையாது. ஆண்டவருடைய இதனால இப்போ இந்த நிலைமையில் நம்ம சர்ச் ஆஃபீஸஸ் நானும் சரி டீக்கன்ஸும் சரி நாங்கள் ஃபுல் டைம் வேலை பண்ணுறதுனால சபையிலேருந்து ஒரு ரூபாய் யாருமே வாங்குறதில்லை. அதனால ஒரு சுயநல வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் யாருக்குமே கிடையாது. வாங்குற ஒரு ஒரு பணத்துக்கும் கணக்கு எடுத்து இன்னைக்கு சர்ச் மெம்பர்ஸ் இந்த மீட்டிங் முடித்த விட மெம்பர் ஆடிட் எடுத்து அந்த ஒவ்வொரு பணத்தை நீங்கள் கொடுத்த பணம் எப்படி செலவு பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் அக்கௌண்ட்ஸ் வருஷம் வருஷம் கொடுக்கணும். ஆகவே இது வரும்போது எந்த விதமான ஒரு சந்தேகமோ ஒரு பட்சபாதமோ உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா எந்த நோக்கத்தில் இதை பண்ணுறாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் வேதத்தின்படி காணிக்கையை கொடுக்கறது பணத்தை கொடுக்கறத பற்றி என்ன சொல்கிறாருன்ற சத்தியத்தை தெளிவாக புரிஞ்சுக்காங்க. இதை பற்றி மக்களுக்கு அறிவே இல்லை. தவறான அறிவுனால தான் இன்னைக்கு ஏராளமான கள்ளப்போதகம் பெருகி இருக்கு நம்ம ஊரில். இதை பற்றி உண்மையான போதகர்கள் வெக்கப்படுறாங்க பேசுறதுக்கு, அது பேசுறதும் நமக்கு என்னக்குத்துக்குன்னு போயிடுறாங்க. இந்த கள்ளப்போதகர்கள் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கிடைக்குது, உண்மையான சுவிசேஷ பணி தடைப்பட்டு கிடக்குது. அதனால இதை பற்றி யாரும் பேசணுமே, நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னையே கேட்டுக்கிட்டு என்ன தைரியம் இன்றைக்கி போய் இதை பற்றி பேச போறியே அப்படின்னு. என்ன தைரியத்தில் நீ போய் பேசுகிற? ஒரே தைரியம் தான், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்ன்ற தைரியம் தான் இல்லைங்களா. எந்த நோக்கத்தோடு இது பேசலை, மனசாட்சியில் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையோடு இதை பேசுகிறோம். இதை பேச வேண்டிய அவசியம் இருப்பதுனால் காலில் ஒருத்தர் எனக்கு சொன்னார், இது ஸ்பர்ஜன் ஒரு வாட்டி பேசும்போது இதை பற்றி அவர் சர்ச்சில் காணிக்கை எடுக்கிறத நிறுத்திட்டார். இதை பற்றி பேச போகிறோம், ஆனால் காணிக்கை எடுக்கிறதுக்காக இதை பேசலைன்னு காட்டுறோம். ஒருவேளை நம்மளும் அதை செய்யலாம். இன்னைக்கு சர்ச்சில் காணிக்கை எடுக்காதீங்க ஓகே. அது காணத்துக்காகவோ எதுக்காகவோ பேசலாம். வேத சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தை காணிக்கை கொடுக்கறத பற்றி என்ன சொல்லுதுன்னு சுத்தமான துல்லியமான வார்த்தையை நம்ம கேட்க வேணாமா வேணவா விவகார சந்தேகத்தோடு பேசிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஒரு மனசு நமக்கு அப்படிதான் மனசு. அந்த மனசை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு பார்த்து படிப்போம். ஓகே, பவுல் வந்து பிலிப்பியர்களுக்கு அவர்கள் தியாகத்தோடு பணம் அனுப்பியிருக்கிறத தன் தேவைகளை சந்திக்கிறதுக்கு நன்றி சொல்லிட்டு வரும்போது அழகா நன்றி செலுத்துறாரு. நம்ம சில பேர் நன்றி செலுத்தும் போது அவங்க பெருமை வந்துடுது, ரொம்ப புகழும் போது ரொம்ப இதாயிருது, அதெல்லாம் அந்த அவங்களுக்கு பெருமையும் வராமல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நன்றியும் தான் காட்டுவதற்காக ரொம்ப சாமர்த்தியமாக அழகாக நன்றி செலுத்துறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை அவர் கொடுக்குறார். 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவேற்றுவாராக. இந்த வசனம் பொதுவான வசனம், நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஆனால் இந்த வசனம் வந்து ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷனல் ப்ராமிஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியை விட்டுட்டு இந்த வசனத்தை ஒண்டி நீங்கள் போட முடியாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிபந்தனை, வேதபூர்வமாக வேதம் சொல்லுகிற விதத்தில் நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குற மக்களாக இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ். ஆகவே இது அவங்களுக்கு தான். இந்த ஆண்டவர் தன்னுடைய உண்மையாக நீ செய்யும் போது தான் உண்மையாக இருந்து உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த வேதத்தின்படி பிப்ளிக்கல் கிவிங் இல்லைங்களா, பிப்ளிக்கல் வேதத்தின்படி கொடுக்கறது, இதை நம்ம சரியாக படிச்சுக்காமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன், இது ஆரம்பத்துலேயே சரியாக படிக்காமல் எப்போ பாரு கஷ்டம், எப்போ பாரு தேவைகள் தான். ஏன் இதை நீ சரியாக படிச்சுக்கல? இங்கே போட்டிருக்க தேவைகள்லாம் நிறைவேற்றுவார்னு ஏன் உனக்கு நிறைவேற்றலை? இதை ஒழுங்காக நீ படிக்கிறது இல்லை. ரெண்டாவது என்ன, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் உண்மையாக கீழ்ப்படுகிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம பண ஆசை எளிதாக பண ஆசையினால் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருந்து அதிருப்தியில் வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் சுவிசேஷம் பரவுவதற்கு நம்முடைய எந்த பங்கும் இல்லாமல் கூட போயிடும். இதை நம்ம சரியாக படிக்கலாம். ஆகவே இதை நம்ம படிப்போம். இந்த பகுதியில் நம்ம வளர்த்த பகுதியிலிருந்து 4 principles of biblical giving, வேத காணிக்கை குறித்த 4 கொள்கைகள், இதுதான் பிப்ளிக்கல் கிவிங் இல்லைங்களா. காணிக்கை கொடுக்கறது எப்படின்னா இந்த 4 கொள்கைகளின் அடிப்படையில் தான் கொடுக்கணும். இந்த வசனத்திலிருந்து பார்ப்போம். முதலாவது கொள்கை என்ன, வேதத்தின்படி கொடுக்கறத, பிப்ளிக்கல் கிவிங் என்ற ஒரு பழக்கத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே படிக்கிறது அவசியம். அதான் முதல் கொள்கை. பாருங்க இந்த வசனத்தில் எங்க வருது, இந்த வசனத்தில இருந்து அந்த கொள்கைகளை நம்ம எடுக்க போறோம். 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகிலும் ஆரம்பிக்கிறார். அத்திருப்திய பவுல் இதுவரைக்கும் திருப்தியை பத்தி, மன நிறைவை பத்தி பேசிட்டு வந்தாரு. இப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வரார், ஒரு மாற்றம் என்ன, ஏன்னா இதுவரைக்கும் சொன்ன ஒரு காரியங்கள் அந்த பிலிப்பியர்களுக்கு ஒரு தவறான மெசேஜ் அனுப்பிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த பிலிப்பியர்கள் அவங்களுக்கு இருந்த கஷ்டத்திலையும் வறுமையிலையும் இவர் தேவைகளை சந்திக்கணும்னு தியாகத்தோடு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க சாப்பாடும் துணியும் பணமும் அனுப்பிச்சிருக்கும் போது இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு தேவை இல்லையே, நான் தான் மன நிறைவா இருக்கிறேனே, நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேயே, வெளியில நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய பராமரிப்புல நடக்குதுன்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறதுனால, என்னை உள்ளக்குள்ள பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லா சூழ்நிலைகளையும் நான் மன நிறைவா இருக்க கற்றுக்கொண்டேன், அதனால எனக்கு தேவைகள் இல்லை அப்படின்னு உடனே இதை கேட்ட உடனே பிலிப்பியர்களுக்கு என்ன தோணலாம், ஐயோ நம்ம ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டோம் போல இருக்குது, இவருக்கு ஒரு தேவை இல்லை, நம்ம ஏன் இவ்வளோ தியாகம் பண்ணி இதெல்லாம் அனுப்பி வச்சோம், அவருக்கு அவர் தான் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாருன்னு அவங்க தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்க தப்பாக நினைக்கிற வழி இருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறாரு, அதை அப்படி இல்லைங்க, அது தேங்க்யூ நோட்டாகவே இருக்காது இல்லைங்களா, நீங்கள் அனுப்பின யாராவது அனுப்பினவொன்னு தேவையே இல்லைன்னா அது எப்படி இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாரு, ஆகிலும். ஆகிலும்னா என்ன, நான் மன நிறைவாக இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் தேவைப்படலைனாலும், ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு கூட உடன்பட்டது நல்லதாக இருக்கிறது. யூ ஆர் டன் வெல், நீங்கள் இப்படி அனுப்புனது நல்லது, ஒரு நல்ல கிரியையை நீங்கள் செய்திருக்கிறீங்க. நற்கிரியைகளை போன ஃப்ரைடே பார்த்தோம் இல்லைங்களா, ஆண்டவருக்கு பிரியமான நற்கிரியைகள், இது ஒரு நற்கிரியை. எனக்கு தேவை இல்லைனாலும் ஆகிலும் நீங்கள் செஞ்சது சிறந்த அழகான ஒரு நற்கிரியை, அப்படின்ற கடவுளை பிரியப்படுத்துகிற கிரியை. அதை எப்படி சொல்றாரு, என்ன செஞ்சிருக்குது, நீங்கள் என் உபத்திரவத்தில், சுவிசேஷத்துக்காக நான் உபத்திரவம் பட்டுக்கிட்டு இருக்க அந்த உபத்திரவத்தில் என்னோடு கூட உடன்பட்டுக்கிறீங்க. யூ ஆர் பார்ட்னர், சுவிசேஷத்துக்காக என்னோடு பார்ட்னர்ஸ் ஆயிருக்கிறீங்க. நீங்க அந்த சுவிசேஷத்துல வருகிற வேதனையில தியாகத்துல நீங்களும் பங்கெடுத்திருக்கிறீங்க, சுவிசேஷத்துக்காக இதை செய்திருக்கிறீங்க. 15 வசனத்துல என்ன சொல்றாரு, மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே, பாருங்கதான் அந்த வார்த்தை கீ வேர்ட், இவங்க எப்பத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கதா, ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது குடுக்கல் வாங்கலில் காரியங்கத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நீங்க இப்ப செஞ்சது நல்லது மாத்திரம் இல்லை, எனக்கு அனுப்புனது 10 வருஷத்துக்கு பின்னாடி போறார். ஆரம்பத்தில் நான் வந்தனே, உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு உங்க சபையை ஏற்படுத்தினே, அந்த ஆரம்ப காலத்தில இருந்தே இந்த பழக்கத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த ஆரம்பத்தில இருந்தே வேற எந்த சபையும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனா நீங்க பண்ணியிருக்கிறீங்க. நீங்க ஆரம்பத்தில இருந்தே பண்ணியிருக்கிறீங்க, நீங்க புது விசுவாசி ஆன போதே பண்ணியிருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லை, பாருங்களேன், எப்பவோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தடவை கொடுத்துட்டு விட்ட ஆளுங்கள நீங்க. 16 வசனத்துல நான் தெசலோனிக்கியாவில் இருந்த போதும் என் குறைச்சலில் நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். தொடர்ந்து இது 10 வசனம் தொடர்ந்து சொல்றாரு, இந்த இடைவேளை காலையில உங்களுக்கு அனுப்பாது இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் நேரிடாதனால அனுப்பல, ஆனா இதை தொடர்ந்து செய்கிற கன்சிஸ்டன்ட் பழக்கமாக ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. சரிங்களா, இதுல எல்லாம் பாவல அவங்கள மெச்சிக்கிறாரு, பாராட்டுறாரு. ஏன் இந்த வேத குடுக்கல் என்ற ஒரு பழக்கத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்தே நீங்க கத்துக்கிட்டீங்க, பாராட்டுறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்க, நான் தெசலோனிக்கா போகும்போது எனக்கு திருப்பி திருப்பி அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தவங்க, நீங்க தொடர்ந்து செய்கிறவர்களா இருக்கிறீங்க ஆரம்பத்துல இருந்தே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பவுல் கொடுக்கணும்னு கேட்டதே இல்லை, அவர் கேட்கறதே இல்லை, இல்லைங்களா, அவர் கேட்கறதே இல்லை. நம்ம வேதத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது, ஒரு ஜெப தேவையா கூட அவர் கேட்கறதே இல்லை, யாருக்கிட்டையும் கேட்கவே மாட்டார். ஆனா இந்த மக்கள் அவர் கேட்கலனாலும் கர்த்தருக்கு நம்ம கீழ்படுகிறோம், சுவிசேஷத்துக்கு கீழ்படுகிறோம். ஆண்டவருடைய காஸ்பல் கட்டளையாக ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, சுவிசேஷத்திற்காக உழைக்கிறவங்க, சுவிசேஷத்துக்காக பணி செய்கிறவங்க, அந்த சுவிசேஷத்தை விசுவாசி அதனால பலனடைவர்களுக்கு அவர்களுக்கு அதனால பிழைக்கக்கூடியது நியாயமானதுன்னு சொல்லி இருப்பதனால் அவங்க கொடுக்கிற ஒரு கடமையா பார்த்து கொடுத்தாங்க. அது லூக்கா 10:7 இருக்கு, 1 கொரிந்தியர் 9 பார்க்கலாம், 1 தீமோத்தேயு 7:14-18 அது வருதை பார்க்கலாம். பவுல் வந்து இது பணத்தை வாங்கி சுவிசேஷம் இவர் அறிவிக்கிறாரேன்னு பணத்துக்காக செய்கிறாரேன்ற குற்றச்சாட்டை தவிர்க்கணும் என்பதற்காக யாருக்கிட்டையும் பணம் வாங்காம அவர் ஊழியம் செய்தார். கொரிந்தியருக்கு அதை சொல்ற எந்த சப்போர்ட்டும் இல்லை, தன் சொந்த கையால வேலை செய்து அதை செய்தார். பவுல் ஒருபோதும் ஜப தேவைகளாக கூட கேட்டதில்லை, ஏன்னா பராமரிப்புல தேவனை அவர் நம்பி இருந்தார். ஆனா இந்த மக்கள் அவர் தேவைகளை அறிந்து, அவருடைய அவசியத்தை அறிந்து, அவருக்கு உதவி இருந்தா இன்னும் எவ்வளவு ஊழியம் செய்வாரேன்னு அறிந்து, ஒரு கட்டாயப்படுத்துற மாதிரி, வேணா வேணாம்னு சொன்னாலும் அனுப்புற மாதிரி அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க கடமையை அவங்க சரியா செஞ்சிருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 8 எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, நீங்க உங்க வறுமையிலிருந்து தாராளமா கொடுத்தீங்க, வறுமை தான் தேவை இல்லைன்னு இல்லை, நீங்க சிறந்த காரியத்தை செஞ்சிருக்கீங்க, அழகான காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க. அப்படி 10 வருஷத்துக்கு முன்பதாக ஆரம்பத்தில் ஆரம்பித்ததுல இருந்து தொடர்ந்து செய்து இப்ப தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆகவே இதுல இருந்து என்ன படிக்கணும், ஃபர்ஸ்ட் கிளியரா வரல, முதல் பாடம் என்ன, வேத காணிக்கை கொடுக்குதல் முதல் காரியம் வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்பத்திலேயே நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம், அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு பழக்கம். அதை செய்யலைன்னா என்ன ஆகுது, நான் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனால வருகிற நன்மைகளை வாழ்க்கையில் இழக்கிறது மாத்திரம் இல்லாம பண ஆசைக்கு எளிதாக பாதிக்கப்பட்டவர்களாக, பண ஆசையில அந்த வியாதியில பாதிக்கப்பட்டு அதிருப்தியில வாழுகிற மக்களாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை தடைப்படுகிற மக்களாக, சுவிசேஷம் வளருவதற்கு எந்த விதமான பங்காளிகளாக இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஆயுசு பல வருஷங்கள் போய்விடும். இது ஒரு ப்ராப்ளம் கொரிந்திய சபைக்கு இருக்கலாம். ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் மற்ற சபைகள்லாம் ஒழுங்கா அது கடமையை உணர்ந்து கொடுப்பாங்க. ஏன்னா கொரிந்திய சபைக்கு தான் இப்பதான் கொடுக்கணும், இவ்வளவுதான் கொடுக்கணும், இந்த நாள் தான் கொடுக்கணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அங்கதான் வரணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கொரிந்தியர் 10 அவர் சொல்றாரு, பிலிப்பிய சபை வறுமையிலிருந்து அவங்க கொடுத்தாங்க, அவங்கள திருடுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. மெசடோனியா சபைகள்கிட்ட இருந்து நான் உங்ககிட்ட 1 ரூபாய் வாங்காம அவங்களுடைய சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா அந்த சபை எத்தனை பிரச்சனைகள் அந்த சபைக்குள்ள பாருங்களேன், பண ஆசை இருக்கு ஒருத்தர் கோர்ட்ல, அந்த இது இருக்கு, சாப்பாடு, எல்லா பிரச்சனைகளும், எத்தனை பிரச்சனைகள். முதல் பாடம் நம்ம படிக்க வேண்டியது கிறிஸ்தவ வாழ்க்கையில வேத கொடுத்ததல்ல, அதை ஆரம்பத்திலேயே படிக்க வேண்டிய பாடம். எவ்வளவு சோகம், சில பேர் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷமா படிக்கிறது இல்ல. படிக்காததுனால என்ன ஆகுது? காலைல நாங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்க உண்மையா அதை கற்றுக்கிட்டு அதை உண்மையா கடைபிடிக்கிற எந்த விசுவாசிகள் வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா அந்த வாக்கு தத்துவம், உங்கள் குறை, உங்கள் தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார்னு அவங்க வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அதை அனுபவிச்சிருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க. தேவன் தங்க தேவைகளை உண்மையா சந்திக்கிறாருன்றத அனுபவபூர்வமாக பல வருஷங்கள் அனுபவமா அதை உணர்ந்திருப்பாங்க. அது அதை அந்த அளவுக்கு உணர்வாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கும் அதை உறுதியா பாரம்பரியமா கற்றுக் கொடுப்பாங்க. சின்ன வயசுலயே கத்துக்க, ஆண்டவருக்கு ஒழுங்கா நீ கொடுத்தீன்னா அவன் தேவைகளை அவர் பார்த்துக்குவார். அது அனுபவபூர்வமா உணர்ந்து 20, 30, 40 வருஷம் உணர்ந்ததுனால்தான் அது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா என்ன, எந்த பாஸ்டரையும் கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கஷ்டம், பிரச்சனை, தேவைகள்னு போராடுற மக்களுக்கு என்ன பிரச்சனை? இதை ஆரம்பத்தில் படிக்காதனால தான், இதை படிக்காதனால தான். பிலிப்பியர் ஆரம்பத்திலேயே படித்தாங்க. இந்த கேள்விகள் என்ன? ஓகே, படிக்கிறோம், படிக்கணும்னா எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், இதான கேள்விகள். எப்படி கொடுக்கணும்? பிலிப்பியர்கள் மாதிரி கொடுங்க பாருங்களேன், எந்த விதமான கட்டாயம் இல்லாமல் கேட்கலாம். பவுல் கேட்கலையே, சந்தோஷமாக அது அப்படி கொடுத்ததுனால தான், அது அப்படி கொடுக்கறதுனால தான் அது கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியம், அது நல்ல காரியம். பவுல் நல்லதுன்னு கேட்டு வாங்கினதுனால வந்தது இல்லை, நான் கேட்கலனாலும் நீங்க கொடுத்தீங்களே அதனால தான் அது நல்ல குட் டீட், குட் வொர்க், இருதயத்திலிருந்து முறுமுறுப்பு இல்லாம இல்லைங்களா கொடுத்தது, அதனாலதான் நல்ல காரியம். பாருங்களேன் கொரிந்தியர் அவர் சொல்றாரு, ஏன் அவங்க தான் அப்படி இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் சொல்லுவார். என்ன சொல்றாரு? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகமா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுங்க? பிலிப்பியர்கள் மாதிரி உற்சாகமா கொடுக்கணும். கொடுக்கணும்ன்றதுக்காக இல்லை, விருப்பத்தோடு நேசத்தோடு கொடுக்கணும். அந்த பழக்கத்தை படிச்சுக்கணும் ஆரம்பத்திலேயே. ரெண்டாவது, எங்க கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்கா இல்லைங்களா. ஒன்று குறைந்த திருப்பி அவங்களுக்கு சொல்றாரு, வாரத்தில் முதல் நாள் நீங்க ஒவ்வொருத்தனும் அதை சேர்த்து வச்சு கொடுங்க. நம்ம சில பேர் வாரத்தில் கொடுக்குறோம், மாதத்தில் கொடுக்குறோம், ஆனால் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக கொடுக்குற ஒரு இது இருக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? இங்கே தான் பிரச்சனை வரும். என்ன சொல்லுது பவுல், என்ன சொல்றாரு? நீங்க தாராளமாக கொடுத்தீங்க, எனக்கு தேவைக்கு அதிகமாகவே நான் பெற்றேன். வேதம் என்ன என்ன ரூல் போடுது? தன் தன் வரவுக்கு தக்கதாய். குறுந்தியர்ல மீண்டும் அவங்களுக்கு தான் எல்லாம் சொல்லுவார், தன் தன் வரவுக்கு, உன்னுடைய வரவுக்கு தக்கதாய் கொடு. உண்மைதான், பைபிள்ல வந்து எந்த பெர்சன்டேஜும் போடல, நியூ டெஸ்டமெண்ட்ல இன்னும் கொடுக்கல, 10%, 20%, ஒன்றும் பைபிள்ல ஒரு ரூலா போடல. ஆனா அதை ஒரு ஒரு சாதகமா வச்சுக்கிட்டு இது கொடுக்கணும்ன்ற ஒரு கடமையே தெரியாம குறையிலேயே இப்படி வாங்கணும், ஆண்டவர்கிட்ட டபாய்க்கணும்னு சொல்லி 1% போடல, அதனால நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் அப்படி பண்றாங்க? ஆனா பாரம்பரியமா கிறிஸ்தவர்கள் என்ன உணர்ந்திருக்கிறாங்க? நமக்கு ஆரம்பிக்கிற ஒரு பாயிண்ட் ஆகுது இருக்கணும் இல்லையா? பழையற்பாடு நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்தவர்களுக்கே ஒரு 10% ஒரு ரூலை போட்டிருக்கிறாரு. கிருபையில் இருக்கிற ஆட்கள் நம்ம எவ்வளவு அதிகமா தாராளமா கொடுக்கணுமே, அட்லீஸ்ட் மினிமமாவது நான் 10% கொடுப்பேனே அப்படின்ற ஒரு பாரம்பரிய பழக்கம் இருந்திருக்கு சபைகள்ல கிறிஸ்தவர்கள். அதுதான் நம்ம சர்ச் மெம்பர்ஷிப் ஒரு இதாக வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. எவ்வளோ எத்தனையோ போதகர்கள் அப்படி சொல்றாங்க, அது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஃப்ராங்காக இருக்கணும்னா இது ஈஸியா? இங்கே தானே பிரச்சனை வருது. ஈஸியர். சொல்ல போனா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இது முடியாத காரியம், முடியாத காரியம். யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா கொடுக்கணுமா? அது ரெகுலரா எப்போ ஒரு வாட்டி ஓகே, ரெகுலரா சந்தோஷமா கொடுக்கணுமா? அத ரொம்ப வேஸ்ட். என்ன 10% தான் ஆரம்பம், தாராளமா கொடுக்கணுமா? ஆகோதில்லாரி, ஆகோதில்ல. இயற்கையா சுயநலம் பிடிச்ச, சுய நேசம் கொண்ட இயற்கை மனிதர்களுக்கு இதெல்லாம் முடியாத காரியம், முடியாத காரியம். எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் தங்களுக்கே பத்தாதுன்னு வாழுகிற மக்களுக்கு இதை செய்யறது முடியாத காரியம் தான். அது உண்மைதான், பிராக்டிக்கலா ரியலிசமா சொல்ல முடியாத காரியம். அதோ இன்னொன்னு, இயற்கை மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை, தேவனை பார்த்தாவே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படலை, சுயநல உலகம்தான். இன்னொன்று, தேவன் மேலே பகை இருக்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு தேவன் மேல் நேசிச்சு எப்படிங்க கொடுக்க முடியும்? முடியாத காரியம். ஆனால் இந்த பிலிப்பியர்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்ன? தங்கள் வறுமையிலையும் எத்தனையோ நூத்து தற்காலிக தேவைகள், எதிர்கால தேவைகளுக்கு முன்னாடி இருக்கும் போதும் இதை ஏன் கொடுத்தாங்க? இதோ சுவிசேஷத்தின் வல்லமையை பாருங்க, சுவிசேஷத்தின் வல்லமை. 14 வசனத்துல நமக்கு மறைஞ்சு இருக்கிற அந்த வார்த்தை என்ன? பவுல் என்ன, எங்க, எந்த ஆரம்பத்துல இருந்து கொடுத்தீங்க? சுவிசேஷத்தின் ஆரம்பத்துல இருந்தே கொடுத்தீங்க. எப்போ சுவிசேஷம் உங்க இருதயத்துக்கு வந்துச்சோ, சுவிசேஷத்தின் வல்லமை உங்க இருதயத்தை பாதிச்சுச்சோ, அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது தான் நீங்க பாருங்களேன். ஏன் அந்த சுவிசேஷம் மட்டும்தான் ஒரு சுயநலம் பிடிச்ச ஒரு மனுஷனையோ, மனுஷனுடைய இருதயத்தையோ, சுயநலத்துக்கே அடிமையா இருந்த மக்களை தேவன் மேல எந்த அளவுக்கு நேசம் ஏற்படுத்துது? எந்த சுவிசேஷம் சுயநலமா வாழ்ந்து, பணம் பணம்னு வாழ்ந்து, சுயநலமா அதிருப்தியில வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு சுவிசேஷம் இத்தனை ஆனந்தம் கொடுத்துச்சு. இந்த ஆனந்தம் நான் சுயநலமா வாழ்ந்து ஒருபோதும் எனக்கு கிடைச்சது இல்லையே. சுவிசேஷத்தினால் கிடைக்கிற சந்தோஷம், விடுதலை அனுபவிச்ச இருதயம் இருக்க, அதுக்கு என்ன இன்னமே முக்கியம்? கடவுள் முக்கியம். அவருடைய சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் போய் சேரணுமே, அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? அதுதான் என் வாழ்க்கையில ப்ரையாரிட்டி, அதுக்கே என்னுடைய பங்களிப்புன்னு சொல்லி கொடுக்காம அதனால இருக்க முடியாது, கொடுக்க முடியாது. த பவர் ஆஃப் த காஸ்பிள் தாங்க செய்ய வைக்க முடியும் ஒரு மனிதர்களை. ஏன்னா 10% கொடுங்க, 1% கூட கொடுக்க மாட்டேன் நான். சுவிசேஷம் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நமக்கெல்லாம் பழக்கம் என்ன? நான் இந்துலாம் வளர்ந்தது, நம்ம என்ன கொடுக்குற பழக்கம் நமக்கு என்ன? புதுசாக அரி பிளேட் எடுத்துகிட்டு வர்ற, எல்லாம் மந்திரம்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? இங்கே ஜாப், இங்கே இங்கே ஜாப் சில்லற பார்த்துக்கிட்டு இதைத்தான் போடுற பழக்கம் நமக்கு, அப்படிதான் வளர்ந்தோம். நானும் ரொம்ப வறுமை, பணம்னா ரொம்ப கஷ்டம், 1 ரூபா சம்பாதிக்கிறது ஒரு கஷ்டம். போய் 10% கொடுக்கணும்னா எப்போ தான், என் இருதயத்துக்கு எப்போ தான் முடியும்? சுவிசேஷம் என் மனசை பாதிச்சு, அதோட வல்லமைனால தான் முடியும். என்னமே என் வாழ்க்கையில ப்ரையாரிட்டிஸ் இருக்கு இல்லையா? முக்கியமானதுக்கு செலவு செய்ய மாட்டோம், இது ரொம்ப முக்கியம். இது சுவிசேஷம், என் ஆயுசு சுவிசேஷம் பரப்பாத ஒரு ஆயுசு ஆயுசா, அது பரவுவதற்கு என்னால முடிஞ்சது இதை நான் கொடுப்பேன், இது ப்ரையாரிட்டி எனக்கு. அப்படி இந்த மக்களுக்கு அப்படி ஆனதுனால தான், அவங்களுக்கு சபை வளர்ச்சியும் சுவிசேஷம் பரவுதலும் ப்ரையாரிட்டி வாழ்க்கையில ஆனதுனால தான், எத்தனையோ தேவைகளுக்கு மத்தியில இது முக்கியமா செய்யும். இயற்கை மனிதர்களுக்கு அது முடியாது. ஒருவேளை இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க இந்த ப்ராப்ளம் என்ன பிரச்சனை வருதுன்னா, ரட்சிக்கப்படாத மக்களை சபை அங்கத்தினர்களா பேசிக்கும் போது தான் பிரச்சனை வருது. அவங்க கிட்ட தான் கட்டாயப்படுத்தணும், ஃபோர்ஸ் பண்ணணும், இந்த கள்ள போதகர்கள் செய்யற மாதிரி எமோஷனல் மெனிபுலேஷன். அதே உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஊழியம் கரங்கி அழிஞ்சு போகுது, அடுத்த வாரம் நம்மளுக்கு வாடகை கட்டுறது காசு, இந்த வாடகை நம்ம கட்டலைன்னா இந்த சபை வளரலன்னா நீங்க ஆண்டவருடைய இந்த சாபம் உங்களுக்கு வராதா? இல்ல ஆண்டவர் கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறாரு, மியூசிக்க போடுங்க போடுங்க. நான் சொல்லிட்டு ஐயோ பர்ஸ் எடுத்துட்டு வரல, ஒன்னும் பயப்படாதீங்க, காதல இருக்கிற நகைய கழட்டுங்க, செயினை கழட்டுங்க, போடுங்க அப்படின்னு. ஏன்னா வெளியில போனா மனசு மாறிடுவாங்க, அங்கேயே பிடிச்சி எமோஷனல் மெனிபுலேஷன் பண்ணி வாங்கிடணும் அவங்க கிட்ட. இல்ல சோசியல் மெனிபுலேஷன், சோஷியலா அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க, இவங்கெல்லாம் அவங்களே காசு கொடுத்து கொடுத்து வச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் போடுவாங்க ஆரம்பத்தில், அதை பா ஐயோ அவங்க போடுறாங்களே நம்ம போடாமல் இருக்கிறது எப்படி? இந்த சோஷியல் மெனிபுலேஷன், ஹிப்னாட்டிக் மியூசிக்கல் மெனிபுலேஷன், இந்த மாதிரி பண்ணி இன்னும் சில கூட்டங்கள் நல்லா தெரியும், எத்தனை பேர் காணிக்க கொடுக்குறாங்களோ அவங்க ஜாஸ்தி காணிக்க கொடுக்குறவங்க தான் அந்த குரூப்புடைய பிரயஸ்டல் லீடர். காணிக்க நீ லீடர் ஆகணுமா அங்கே ஒன்று இல்லை, காணிக்க ஜாஸ்தி கொடுங்க லீடர். நீங்கள் வேத தகுதி இருக்கா? அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க கிட்ட பணத்தை வாங்க முடியுமே தவிர, பிலிப்பியர்கள் மாதிரி கேட்காம சந்தோஷத்தோடு விருப்பத்தோடு ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவணையா உலகம் இல்லை. நான் எத்தனை சம்பாதிச்சாலும் அதுக்கு நான் பங்களிக்காம ஒரு ஆயுசு என்ன ஆயுசு, எனக்கு எப்படி நான் சாப்பிடலான்னு சொல்லக்கூடிய சாப்பாடை குறைவு பண்ணி கூட கொடுக்குற ஒரு மனசு யாருக்குங்க வரும்? சுவிசேஷ வல்லமை பாதிச்ச இருதயத்துக்கு தான் வரும். மற்றவங்களுக்கு எப்படி நான் 10 ரூபாய் நீ கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆண்டவர் கொடுப்பார், அதனால தான் அவங்க கொடுப்பாங்க. ஆனா பிலிப்பியர் சபை அப்படி இல்லையே. பாருங்களேன், எந்த மெனிப்புலேஷன், எமோஷனல் மெனிப்புலேஷன் எல்லாம் இல்லாமல் சுவிசேஷத்தின் வல்லமைனால கொடுக்குற மக்கள். இன்னைக்கு ஒரு வேலை காலையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்க, என்னத்தை தான் பேசுகிறார், என்ன பேசுனாலும் 1% நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். இம்பாசிபிள் உங்களால் கொடுக்கறது, நான் உங்களை தப்பாகவே சொல்லலை. நீங்கள் ஒரு சுயநல தீவின் வாழ்க்கையில் வாழ்கிறீங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியாது. முக்கியமாக என்ன, சுவிசேஷம் உங்கள் மனசை தொடர வரைக்கும் உங்களுக்காக தன்னையே சுயநலத்து அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய அன்பு உங்கள் மனசு ருசிக்கிற வரைக்கும் உங்களால் முடியாது. ட்ரை பண்ணாதீங்க, கொடுக்குறேன்னு ஒரு சோகம் காட்ட வேண்டியது இந்த பரிசெயல் மாதிரி. அந்த சுவிசேஷம் உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள வேலை செய்யணும்னு கேளுங்க. அது வேலை செய்கிறவங்க தான் கொடுக்க முடியும். மற்றவங்க எப்படி தான் மாற அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இது ஆரம்பத்தில் நம்ம படிக்கணுங்க. ரெண்டாவது கொள்கை, ஓகே, முதல் படித்தோம் பிலிப்பியர்ல ஏன் கொடுக்குறாங்கன்னு. ரெண்டாவது கொள்கை என்னன்னா, இதை கவனிங்க, 4 காரியம் இதில் கவனிக்கணும். நானும் ரொம்ப யோசிச்சு போட்டிருக்கேன். வேத பிப்ளிக்கல் கிவிங் ஷுட் பி கிவன் இன் அ சர்ச் விச் ஹேஸ் அக்கௌண்டபிள் செல்ஃப்லெஸ் ஹார்ட் ஒர்க்கிங் காஸ்பல் மினிஸ்டர். வேத காணிக்கையே நாம் ஒரு சபைக்கு கொடுக்கணும். அந்த சபை என்ன மாதிரி சபை, கணக்கு கொடுக்கிற சுயநலமற்ற உழைக்கிற சுவிசேஷ ஊழியக்காரர் உள்ள சபைக்கு கொடுக்கணும். இது சபைக்கு மட்டும்தான் காணிக்க கொடுக்கணும். இது ஒரு ரூல், சபைக்கு மட்டும்தான் காணிக்க கொடுக்கணும். எத்தனை பேருக்கு அது தெரியும், பைபிள் காணிக்க சபைக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, வேற எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. ஏன் யோசிச்சு பாருங்க, பவுல் வந்து பவுல் அங்கங்கே போய் சுவிசேஷம் பண்ணாலும் அவர் வந்து திருப்பி திருப்பி அவர் அந்தியோகியா சபை போவார், எருசலேம் சபை போவார். ஏன், அந்த சபையினால் அனுப்பப்பட்டவர் இவர். இவர் ஒரு மிஷினரியாக இருந்தாலும் சபையினால் அனுப்பப்பட்ட மிஷினரி, சபைக்கு அக்கௌண்டபிள் இவர். இந்த சபை தான் இங்கே செய்யுது, இது சபை தான். தோ பவுல் ஒரு மிஷினரியாக இருந்தாலும் சபைக்கு கணக்கு கொடுக்குறவராக இருந்தார். நம்ம காஸ்பிள் ஒர்க்குன்னு பேசும்போது இந்த ஊரில் நமக்கு தப்பான ஐடியா காஸ்பிள் ஒர்க் என்னங்க. சுவிசேஷ வேலைனா ஒரு ஊருக்கு போகிறது, ஒரு கூட்டத்தை போடுறது, சுவிசேஷன்ற பேரில் சுவிசேஷம் சொல்றது, எத்தனையோ பேர் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எல்லாரும் வரும்போது 10,000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு ஒரு போஸ்டர் அடிக்கிறது, அதுவா காஸ்பிள் ஒர்க்கு? அதுவா கிரேட்? அதுவா ஆண்டவர் செய்ய சொன்னார்? ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? ஒரு வசனத்தை பாருங்க, மத்தேயு 28:19 பைபிளை திறந்து பாருங்க. இதாங்க சுவிசேஷ வேலை. அதோ இவங்க போய் 10,000 பேருன்னு சொன்னதா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா காஸ்பிளே சொல்லியிருக்க மாட்டாங்க. திருவிழா, அற்புத திருவிழா கூட்டம், இதா காஸ்பிள், பெருவிழா கூட்டம் அப்படின்னு. அதில் சுவிசேஷமே இருக்காது, வேத சுவிசேஷமே. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார் சுவிசேஷ வேலை? 19 படிங்களா,
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி.
கவனிங்களா, அவர் பிரசங்கன்றதே வார்த்தை அங்கே பயன்படுத்தல. ஒருவேளை பிரசங்கம் ஒரு சாதனமா இருக்கும், ஆனா காஸ்பிள் வேலை என்ன? பிரசங்கம் எதுக்கு செய்யறது? சும்மா போய் கூட்டத்தை போட்டு வர்றது இல்ல, சீஷர்கள் ஆக்கி, அவர்களை சீஷர்கள் ஆக்கி, அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவில் ஞானஸ்தானம் கொடுத்து என்ன வருது 20வது வசனத்துல, நான் கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. இதாங்க காஸ்பிள் வேலை. சீஷர்கள் ஆக்கணும், இயேசு சொல்லி கொடுத்த யாவையும், ஒன்னா அவர் சொல்லி கொடுத்தது என்ன என்ன, வசனம் வசனமா யாவையும் கற்றுக் கொடுத்து அதன்படி அவங்க வாழுகிற கை கொள்ளும்படி பார்த்து நடத்துகிற ஒரு அமைப்புக்கு பார்த்தா காஸ்பிள் வேலை. அதை சபை மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் பவுல் போற இடத்துல இயேசு அழைக்கிறான்னு ஊழியத்தை ஆரம்பிக்கலையே, ஒரு கிடியன் ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கலையே, வேர்ல்டு மிஷன் அவர் ஆரம்பிக்கலையே, போற இடங்கள் எல்லாம் சபையை ஆரம்பிச்சார். ஏன் சபை மட்டும்தான் காஸ்பிள் வேலையை, காஸ்பிள் வேலையா, வேதத்தின் வேலையா செய்ய முடியும்? எந்த பேராசர்ச் ஆர்கனைசேஷன்ஸும் செய்ய முடியாதே இந்த மாதிரி வேலை. அவர் சபை மட்டும்தான், அவர் இயேசு அழைக்கிறாரோ இயேசு விடுவிக்கிறாரோ ஒரு கேம்பஸ் க்ரூசைடோ, எந்த பேராசர்ச் ஆர்கனைசேஷன்ஸும் இந்த வேலையை பண்ண முடியாது. பெருவிழா கூட்டம், திருவிழா கூட்டம், அதை தான் நடத்திட்டு இருக்க முடியும். அதுவா காஸ்பிள் ஒர்க்? சீஷர்கள் ஆக்கி நான் கை கொண்டு, இதுதான் கிறிஸ்தவமே நம்ம ஊர்ல கேலி கூத்தா இருக்கு. நீங்க காஸ்பல் பார்ட்னர்ஸ் ஆகணும்னா நீங்க என்ன செய்யணும்? சுவிசேஷம் நீங்க செய்யற கொடுக்கிற காணிக்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பரப்பணும்னா என்ன செய்யணும்? உண்மையான சபை காஸ்பல் வேலை செஞ்சு சுவிசேஷர்களை ஆக்கி அவர்கள் ஆண்டவர் கற்பித்த எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறதுக்கு கொடுக்க அந்த சபைக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா சபைக்கு தான் அது கொடுக்கற சொல்லி இருக்கிறார். என்ன மாதிரி சபை? கணக்கு கொடுக்கிற சுயநலமற்ற உழைக்கிற சுவிசேஷ ஊழியக்காரர் இருக்கிற சபை. ஒன்று முதலாவது இருக்கிற கணக்கு கொடுக்கிற சபை, கணக்கு கொடுக்கிற ஊழியக்கார். நம்ம ஒரு பணத்தை கொடுத்தோம்னா, நம்ம பையனுக்கு ஏதாவது பணத்தை கொடுக்குறோன்னா அவன் கணக்கு எழுதிட்டு வந்து கொடுக்கணும். இவ்வளோ கொடுத்தீங்க, இவ்வளோ செலவாச்சின்னு ஒரு கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா. நம்ம ஒரு பணத்தை கொடுக்கணும்னா இது எப்படி செலவு செஞ்சாங்கன்னு கணக்கு கொடுக்குற இடத்துல தான் பணத்தை கொடுக்கணும். யோசிச்சு பாருங்கள், இதை செஞ்சோன்னா என்ன நல்லாயிருக்கும். கிறிஸ்தவ பவுல் இந்த 15வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு படிங்களா, நடுவில் என்ன சொல்கிறாரு? கொடுக்கல் வாங்கில், பிலிப்பியரில் படிச்சுட்டு இருக்கோம், 4:15 நடுவில் பாருங்களேன், கொடுக்கல் வாங்கலில் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல். கொடுக்கல் வாங்கல், கிவிங் அண்ட் ரிசீவிங், என்ன அதுக்கு அர்த்தம்? ஒரு அக்கவுண்டிங் டேர்ம் தெரியுமா உங்களுக்கு? அக்கவுண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வரது, இதெல்லாம் செலவு, அந்த விஷயத்துல நீங்க மட்டும்தான் என்னோட பங்கெடுத்தீங்கன்னா என்ன சொல்றார் பவுல்? பவுல் வந்து தனக்கு கொடுக்கிற எல்லா பணத்தையும் யார் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்கன்னு கொடுத்து அதை எப்படி செலவு பண்ணாருன்ற கணக்கை ரெகுலரா கொடுப்பார். கொடுக்கல் வாங்கல் அக்கவுண்டிங் டேர்ம் அதை கொடுப்பார். அது அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணியிருந்தார். அது எங்க நடக்கும்? ஒழுங்கான ஒரு சபையில தான் நடக்கும். வேத சுவிசேஷ உண்மையான அக்கௌண்ட் கொடுக்குற ஒரு ஊழியக்காரங்க இருக்கிற இடத்துல தான் நடக்கும். பாருங்க, அவங்க தான் ஒரு பாஸ்டரை நியமித்து அந்த பாஸ்டருக்கு சேலரி இது டீசெண்டாக இதெல்லாம் செலவுங்க அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்டபிலிட்டி எங்கே கிடைக்கும்? தனி மனுஷன் ஊழியங்களுக்கு கிடைக்குமா? எல்லாம் அவர் தான் ராஜா, அவர் தான் எல்லாத்தையும் செய்யுது, அவரை யாரும் கணக்கு கேட்க முடியாது. நம்ம பணம் எப்படி செலவாச்சு? இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணாங்கண்ணா எல்லா கிறிஸ்தவர்களும். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவமும் இந்த ஒரே ஒரு ரூலு, நான் எந்த இடத்துல நான் கொடுக்குற ஆண்டவருக்குன்னு கொடுக்குற பணத்தை எப்படி செலவு செஞ்சீங்கன்னு எனக்கு கணக்கு காமிங்கன்னு காண்டி எல்லா கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எத்தனை இந்த போலி கிறிஸ்தவம் போலி இதை கள்ள போதகர்கள் நிறுத்தலாங்க. யோசிச்சு பாருங்களேன், அருவறுப்பான போதகர்கள், அருவறுப்பு பார்க்கறது கூட சகிக்க மாட்டேன். அந்த அருவறுப்பான மனிதர்கள் எத்தனையோ எங்கேயோ போய் சம்பாதிக்கலாமே, நீ அதை விட்டுட்டு இந்த புனிதமான சுவிசேஷ வேலை ரச்சி ஆத்தும ரச்சி கொடுக்குற இந்த வேலைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே வராங்க. வாரம் வாரம் இதை பற்றி தான், பணத்தை பற்றி தான் பேச்சு. வாங்குறது என்ன செய்கிறோம் ஏது செய்ய கணக்கு கூடியான்னு கேட்க அங்கே தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி இல்லை. என்ன மோசம் நடக்குது நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்களேன். கேலி குத்தா ஏங்க கிறிஸ்தவமே இருக்குது? தினக்கரனுக்கு பணம் அனுப்புறது, மோகன் சிலாதருக்கு பணம் அனுப்புறது, மெகாச்சு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறிய, அந்த கூட்டம் தானே உனக்கு சப்போர்ட் பண்ணும், நீ ஏன் டிவியில் வந்து பணம் வேணும்னு கேட்குற? எதுக்கு பணம்? யோசிச்சு பாருங்களேன், அந்த பணம் தான் அனுப்புறோமே அதுக்கு என்ன கணக்கு? கணக்கு கொடு. எங்கே கேட்டிருக்கோம் அது? கேட்டிருந்தா ஏங்க நம்ம ஊரில் கிறிஸ்தவமே பிஜேபிக்கா எல்லாரும் பார்த்து சிரிக்கிற கேலி கூத்தா மாறி இருக்கு. வரவும் பணம் சம்பாதிக்கிற பிஸ்னஸ் தான் இது. எப்படி எப்படி துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க பெரிய அப்போஸ்தலன் பவுலையே கணக்கு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். வரவு செலவு, ஆகவே நம்ம எதை கொடுக்கணும்? அக்கௌண்டபிள் ஊழியர் கொடுக்குற சர்ச். ரெண்டாவது உழைக்கிற பாஸ்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும். பாருங்களேன், பவுல் தனக்கு எவ்வளோ பிஸியாக ஊழியம் இருந்தாலும் என்ன சொல்கிறாரு, நேர இடத்துல ஃபுல் டைம் ஊழியனும் அவர் தான் இருக்கணும். நான் அவரே என்ன சொல்கிறாரு, சொந்த கையால் வேலை செய்தேன் இல்லைங்களா. ஆனால் அவருக்கு கேட்காம எதிர்பாராம சப்போர்ட் வந்துச்சுன்னா அவருடைய பாரம் தனிப்பட்ட வேலை பாரம் குறைஞ்சி சுவிசேஷ வேலையில் அவர் ரொம்ப யூஸ் பண்ணுவார். டென்ட்டை வேலை செய்கிறத விட்டுட்டு தன்னையே முழு நேர ஊழியத்துக்கு சில இடங்கள்ல அவர் யூஸ் பண்ணியிருக்கார். அப்போ சொன்னார்கள் 18:2 Cor 11 எல்லாம் நம்ம பார்க்குறோம். சில பேர் இருப்பாங்க முழு நேர ஊழியக்காரன், நான் ஏன் முழு நேர ஊழியக்காரங்க என்ன வேலை செய்கிறீங்க? 20 members சர்ச் மெம்பர்ஸில் இருக்காங்க, நான் முழு நேரம் ஊழியம் செய்கிறேன். ஏன் முழு நேரம் ஊழியம்? அந்த 20 members தானே இருக்கிறாங்க, அதுக்கு பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு. என்ன செய்கிறீங்க? வாரத்தில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறேன். சரி, எதுக்கு சோம்பேறிங்க? அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன், நீ போய் வேலை செய்ய, இல்லை ஒரு பெரிய சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுமே, பெரிய சர்ச் இருந்தால் ஏன் டிவிலாம் வந்து அவங்க பணம் கேட்குறாங்க? நம்ம யோசிப்போமா? அங்க இருக்கிற மக்கள் அவங்களை சப்போர்ட் பண்றாங்களே, இது ஏன்னா எந்த ஊழல்ன்றோம், அந்த அரசியல்ல ஊழல், இந்த அரசியல்ல ஊழியல், சபையில நடக்கிற ஊழலை விட யாரும் மிஞ்ச முடியாது. இன்னைக்கு நடக்கிற ஊழல் எனக்கே தெரியும், நானே கண்ணால பார்த்துருக்கேன். ஒரு பாஸ்டர் இருப்பாரு, பெரிய ஹெட் பாஸ்டர் அவர் தான், அவர் 50 பாஸ்டர்ஸை வச்சு நடத்துவார் சர்ச்சஸை. அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் போய் சிசிடிவியோடு மானிட்டர் பண்ணுவார், ஆளுங்க வச்சிருப்பார், அவங்க கிடக்கிற காணிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கிட்ட கொண்டு வரணும், டேபிளில் போடணும். இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்து போடுவாங்களே, அதே தான் படவாங்க. போட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார், அதுலேருந்து எடுத்து அவனுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் யாரும் கணக்கு கேட்கக்கூடாது அவர்கிட்ட. ஹெட் பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், இதுதான் நடக்கிறது ஊழல். இதுக்கெல்லாம் ஏன் காரணம், மக்கள் தானே காரணம். யோசிச்சு பாருங்க, the wants determine the supply. நல்ல சபைகளே இந்த ஊர்ல இல்லையேன்றோம், அதுக்கெல்லாம் காரணம் யாரு, நல்ல சபைகளை சப்போர்ட் பண்ற மக்கள் இல்லையே. இந்த மாதிரி திருடங்களுக்கும் பொய் சொல்றவங்களுக்கு எல்லாம் காணிக்க கொடுத்துட்டு, அரசியல் நடக்கிறவங்களுக்கு எல்லாம் காணிக்க கொடுத்தா நல்ல சபை எப்படிங்க வளரும், யோசிச்சு பாருங்க. கொடுமை. ஆகவே உழைக்கிற பாஸ்டர்களா இருக்கிறாங்களா சுவிசேஷத்துக்காக, பவுல் மாதிரி உழைக்கிற பாஸ்டர்களுக்கு தாங்க நம்ம சப்போர்ட் பண்ண, அந்த ஊழியக்காரர்களுக்கு, சபைக்கு கணக்கு கொடுக்கிறவங்க, உழைக்கிறவங்க. ரெண்டாவது சுயநல மற்ற ஊழியக்காரங்க, இந்த பவுலை பாருங்களேன் என்ன அதிசயம், இந்த மனுஷன் 17வது வசனத்தில், 10வது வசனத்தில், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்குன்றாரு. நீங்கள் நற்கரியை செய்தீங்கன்றாரு. சரி, பவுல் அதெல்லாம் சந்தோஷம் கேட்கறதுக்கு, இது உங்களுக்கு உதவி செய்யலாம், அது எப்படி நல்ல காரியமாக மாறிப்போச்சு, இது உங்களுக்கு தேவை இல்லையா, நீங்கள் தான் நானே நிறைவாக இருக்கீங்களே. அவர் 17வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்களேன், உபகாரத்தை நான் நாடாமல் எனக்கு நல்லதாச்சுன்றது, எனக்கு பண தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சுன்றத நான் தேடுறதில் நான் நிறைவாக இருக்கிறேன், பயனால் மற்ற இருக்கிறேன். நான் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் தெரியுமா, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகினபடினால் பெருகிறபடிக்கு படியாக நாடுகிறேன். நீங்கள் செஞ்ச இந்த காரியம் எனக்கு என்ன செஞ்சிச்சுன்றதுல எனக்கு சந்தோஷம் இல்லை, அது உங்களுக்கு என்ன செஞ்சிச்சுன்றத நினைச்சு சந்தோஷம். எங்கெங்க ஊழியக்காரங்க, சுயநல மற்ற ஊழியக்காரங்க, உங்களுக்கு என்ன நன்மை கொடுத்துச்சோ அதில் அதை நினைச்சுதான் சந்தோஷம் எனக்கு. என்ன சுயநல மற்ற மனுஷன், தனக்கு என்ன நன்மை நடந்துச்சுன்னு, மற்றவர்களுடைய நன்மை. ஏன்னா மன நிறைவு இருக்கிற ஒரு உள்ளம் வந்து தங்களை பற்றி யோசிக்காது. மன நிறைவு நமக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்களுடைய சந்தோஷத்திலேயே நல்லதுலேயே கருத்தாக இருக்கும். இவர் இப்படிப்பட்டவர், மற்றவங்க நீங்கள் அனுப்பின பணம் எனக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு, நான் சாப்பிட்டேன், புசித்தேன், வெயிட்டெல்லாம் போட்டேன், தடியானேன்றதுனால எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் ஏன் சந்தோஷப்படுறேன், உங்கள் கணக்கில் பலன் பெருகும்படிக்கு நாடுகிறேன். அது இது செஞ்சிருக்கு. ஏன்னா அதுதானே அவர் ஜெபம் பண்ணுறாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளரணும், முதிர்ச்சி அடையணும், கிருபையில் வளரணும், அதெல்லாம் இது நடக்குதே அப்படின்றதுனால சந்தோஷம். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆகவே ரெண்டாவது கொள்கை, உண்மையாக சுவிசேஷ பங்கில் நம்ம பங்கு அளிக்கணும்னா நம்மளாக இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு சபை, என்ன மாதிரி சபை, கணக்கு கொடுக்குற உழைக்கிற சுயநலமற்ற சுவிசேஷ ஊழியக்காரர் இருக்கிற சபைக்கு தான் கொடுக்கணும். உண்மையான சுவிசேஷ பணி செய்கிற, சும்மா போய் திருவிழா கூட்டம் போட்டு வர சபை இல்லை, பாரம்பரியமா பேர் சபை செத்த சபை இல்லை, உண்மையா மக்களை சீஷர்களாக்கி இயேசு கற்பித்த எல்லாவற்றையும் கத்துக் கொடுத்து சீஷத்துவத்துல வளர்க்கிற சபைக்கு, அதுதான் சுவிசேஷ பணி, அதுல தான் பங்களிக்கணும் நம்ம. ஏன் இது ரொம்ப அவசியம்னா, நம்ம நாடு நான் சொன்ன மாதிரி நீ கேட்கலாம், அந்த மாதிரி சபை எங்கெங்க இருக்குது இல்லைங்களா, எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது காரணம் யார், நான் சொன்ன மாதிரி நம்ம தானே காரணம், மக்கள் தானே காரணம். அந்த மாதிரி சபை இல்லாததுக்கு என்னங்க காரணம், எல்லாம் இந்த கள்ள போதகர்கள் அவங்க மக்களை ப்ரெஷரைஸ் பண்ணி நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி, நீங்கள் கொடுக்கலன்னா என் ஊழியம் அழிஞ்சு போவோம், உங்கள் மேலே சாபம் வரும்னு சொல்லி எமோஷனல் ஹிப்னாட்டிக்கல் எல்லாம் ப்ரெஷரைஸ், எல்லாவிதத்துலேயும் ப்ரெஷர் கொடுத்து மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சம்பாரிச்சு கேட்டு வாங்கி, அந்த மாதிரி சபைகள் தான் திரையிலே பிறண்டு கிடக்குது, வளர்ந்து கிடக்குது ஊரெல்லாம். ஆனால் இந்த உண்மையாக ஊழியம் செய்கிற மக்கள் பவுல் மாதிரி யாரையும் கேட்குறதும் இல்லை, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதும் இல்லை, ஆனால் அவங்கள சப்போர்ட் பண்ணுற, கேட்காமல் கொடுக்குற சுவிசேஷத்து ஆர்வத்தில் கொடுக்குற பிலிப்பியர் சபைகளும் இல்லை. அதனால தான் ஊரே இப்படி இருக்குது நாசமாக, பணம் இதாக போயிடுச்சு, சரிங்களா? இந்த மாதிரி சுயநல நோக்கம், சுயநலமா பிரஷர் பண்ணா தான் கொடுக்கற மக்கள் இருக்கிறாங்க. தானா சுவிசேஷத்துக்கு கொடுக்கணும், சுவிசேஷம் வளரணும்னு கேட்காம உண்மையான ஊழியக்காரங்களை தேடி பார்த்து கொடுக்கிற பிலிப்பியர்கள் சபைகள் விசுவாசிகள் எங்கே? அது இல்லாததுனால there is no demand, சப்ளை இல்லை. அந்த மாதிரி சபைகளும் இல்லை, ஊழியக்காரங்களும் இல்லை. அது காரணம் யார்? நம்ம தானே, நம்ம பண்ண தப்புங்க தானே. எல்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணுறவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் இயேசு பேரில் ஊழியத்தின் பேரில் காசை கொடுத்தோம். ஆகவே இதை நம்ம ரொம்ப படிக்கணும். பிலிப்பியர் சபைகள் மாதிரி நம்ம இருப்போமா? நம்ம இருப்போமா? நம்ம கேட்டு படிக்கணுமே. அது ஆரம்பத்திலேயே இந்த பழக்கம் படிக்கிறது மாத்திரம். நம்மளாம் இனிஷியேட்டிவ் எடுத்து உண்மையாக ஊழிய செய்கிறவங்க யார், உழைக்கிறவங்க யார், இது சுவிசேஷத்து சுவிசேஷ பணிகளை செய்கிறவங்க யார், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்கள சுவிசேஷம் பரவுவதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்காமையே கொடுக்கிற சபை பிலிப்பியர் சபைங்க. மூணாவதாக நம்ம படிக்கிற கொள்கை, உண்மையா வேத காணிக்கை வந்து உண்மைதான். இந்த இந்த கள்ளப்போதகர்கள் தப்பா அவங்க துஷ்பிரயோகம் பண்ணாலும் அது ஒரு தெய்வீக, இந்த வாழ்க்கைக்கும் நித்தியத்துக்கும் உண்மையான ஒரு முதலீடு தான், ஒரு முதலீடு தான். கள்ளப்போதகர்கள் இதை துஷ்பிரயோகம் பண்ணாலும் பவுல் அதை சொல்றா இருப்பாரு. நான் 17வது வசனத்துல என்ன சொல்றேன், நீங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு இல்லை, நீங்க இந்த மாதிரி சந்தோஷமாக உண்மையான ஊழியத்துக்கு கொடுக்கும் போது என்ன ஆகுது, உங்கள் கணக்கு பலன் பெறுகிறது, பெறுகிறது. பிப்ளிக்கலா ஆண்டவருடைய வேலைக்கு கொடுக்கும் போது என்ன பண்றீங்க, பரலோக பேங்க்னு உங்களுடைய அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் பெருகுது. பரல கணக்கு பெருகுதுன்னா என்ன, அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் பெருகுது, பேலன்ஸ் பெருகுது. அந்த கடவுள் ஒரு அக்கௌண்ட் பேங்க் வச்சிருக்கிற மாதிரி லெட்ஜர் பேங்க்ல வச்சிருப்பாங்க இல்லைங்களா, நம்முடைய டெபாசிட்ஸ், நம்மளுடைய கிரெடிட்ஸ்னு இல்லைங்களா, கிரெடிட்ஸ் டெபிட்ஸ்னு அந்த மாதிரி ஒரு கணக்குல கமர்ஷியல் டேர்ம் யூஸ் பண்ற பரலோக பேங்க் அக்கௌண்ட்ல உங்க கணக்கை நீங்க சேர்த்துட்டு போனீங்க, பேலன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு பரலோக கணக்குல. நீங்க இந்த பணி செஞ்சது பரலோக கணக்குல ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கணக்கு ஜாஸ்தி நீங்க பண்ணிட்டு போகும்போது உண்மையா உங்களை தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற, உங்கள் எல்லா தேவைகளை சந்திக்கிற ஒரு நிலைக்கு உங்களை பண்ணிக்கிறீங்க. எப்படி இது 19வது வசனத்துல கிளியரா வந்தாலும், பொதுவா பைபிள்ல இந்த கள்ளப்போதகர்கள் யூஸ் பண்ணி கெடுத்து விட்டாங்க இந்த வசனம். அது உண்மையான சுவிசேஷம் பண்ணி கொடுக்கறதுக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள். உதாரணத்துக்கு மல்கியா 10 ஆண்டவர் சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்க, முழு காணிக்கையை கொண்டு வந்து ஏன் வீட்டில் வையுங்க, பரலோக கதவுகளை திறந்து உங்கள் களஞ்சியத்தில் இடம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இல்லையா, என்னை சோதிச்சு பாருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 3:9 சொல்கிறாரு, படிங்களா 3:9.
உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும்.
இதெல்லாம் வசனங்கள் இல்லையா, இதெல்லாம் பழைய பாடுக்கு தானே கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 6:32 கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தொடர்ந்து நிறைய சொல்றாரு. 2 கொரிந்தியர் 9:6 பவுலே சொல்றாரு, தாராளமாய் விதைக்கிறவன், விதைக்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், தாராளமாய் அறுப்பான். முழு வேதத்துல தியாகத்தோடு உண்மையான பரலோக வேலைகளுக்கு சுவிசேஷ வேலைக்கு கொடுக்கும் போது அந்த வாக்குத்தத்துல பார்க்க போற ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுக்காம இருக்கிறதே இல்லை, அவர் யாருக்கும் கடனாளியா இருக்கிறதே இல்லை கடைசி வரைக்கும். இதுதான் ஒரு கொள்கை, இதை ரொம்ப வலியுறுத்துவாங்க. ஆனால் இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, இந்த கள்ளப்போதகர்கள்லாம் சொல்லி சொல்லி நல்லா கேட்டிருப்பீங்க, இதை நான் சொல்லி விடுறேன். 4வது கடைசியாக பிப்ளிக்கல் பிரின்சிபல் என்னங்க, உண்மையாக வேதபூர்வமாக ஆண்டவருக்கு கொடுக்கறது அது சுத்தமான ஆண்டவருக்கு மிகவும் பிரியம் அளிக்கக்கூடிய ஆராதனையினுடைய ஒரு வெளிப்பாடு, ஆராதனையுடைய வெளிப்பாடு. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார், 18வது வசனத்தில், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக என் கையில் நான் வாங்கினேன் அப்படின்றார். பாருங்களா, இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா அடுக்கிட்டு போகிறார். நீங்கள் அனுப்புனது என் தேவைக்கு அதிகமாக அனுப்பியிருக்கிறீங்க. நிறைவடைந்த, திருப்தி அடைந்த, பூரணம் அடைஞ்சு நான் ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஏன் இதெல்லாம் நிறைவடைஞ்சான்றதுனால, இதெல்லாம் நிறைவுபடுத்துகிற மாதிரி நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. என் ஊழியத்துக்கெல்லாம் தேவையானது, போதுமானது அனுப்பியிருக்கிறீங்க. நன்றி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு ரொம்ப திருப்தி. ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தி ஏன் ஆச்சு? இப்படியெல்லாம் நீங்கள் செய்தது என்ன செய்திருக்கிறான்? சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பாருங்களேன் என்ன ஆச்சரியம். ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்தது எனக்கு கொடுத்ததான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு அது எப்படி இருக்கான்? அதை பார்த்து ரொம்ப நுகர்ந்து சுகந்த வாசனையை அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்களேன், இப்படி கேட்காம விருப்பத்தோடு சுவிசேஷ பாரத்தோடு உண்மையான சபைக்கு ஊழியம் செய்வதற்கு சுவிசேஷம் பரவுகிற எண்ணத்தில் அதுக்கு கொடுக்கும் போது அது தேவனுக்கே சுகந்த ஆராதனையாக, அது ஆண்டவருக்கு பிரியப்படுத்துகிற ஆராதனையாக இருக்கிறதா. என்ன அதிசயம்! கடவுளையே பிரியப்படுத்தி இருக்கிறீங்க. பழைய ஏற்பாடு பாஷை அவர் யூஸ் பண்ணுறாரு. இப்போ தான் நம்ம லேவியராமம் படிச்சுட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஒரு தகன பலியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதனால் பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு மனுஷன் யூதா என்ன பண்ணுவான்? அவன் நன்றி காட்டும்படி என்ன செய்வான், என்ன பண்ணுவான்? போஜன பலி இல்லைங்களா, கிரெயின் ஆஃப்ரிங்கை 6 மாதம் அவன் உழைச்சி, விவசாயம் எவ்வளோ கஷ்டம், கையால் உழைச்சி நிலவும் பகலும் காற்று வறண்டு முத பயிர் வரும், முதல் கனி வரும் இல்லைங்களா, அது முத்து மாதிரி பார்ப்பாங்க. என் கையின் 6 மாதம் உழைப்பு, இரவும் பகலும் உழைப்பு, அதனோட கனியை எடுத்துட்டு வந்து ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்குறேன்னு கொடுக்கும்போது என்ன சொல்கிறான் அவன்? ஆண்டவரே என்னையே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அடையாளமாக என் கையின் பிரயாசத்தின் முதல் கனியை உங்களுக்கு கொடுக்க. உண்மையாக மீட்கப்பட்டவங்க, சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறோம் நம்ம? பவுல் 12வது அதிகாரத்தில் ரோமரில் சொல்கிற மாதிரி உங்களையே ஜீவ பலியாக கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? சும்மா பாட்டை பாட ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர்னு பாட்டை பாடுறதில்ல, உணர்ச்சி வசப்படுறதில்ல, என்னையே கொடுக்கறதுக்கு அடையாளமாக என் வாழ்க்கையில் நான் உழைக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஒவ்வொரு ரூபாவும் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது என் கையின் பிரயாசம் ஆண்டவர். ஆனால் அந்த கையின் பிரயாசத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிற அந்த பிரயாசத்தை எடுத்துகிட்டு வந்து என்னையே உமக்கு கொடுக்குற ஒரு அடையாளமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவர். அதை கொடுக்கும்போது வேதத்தின்படி அதை கொடுக்கும்போது அது எப்படி இருக்கான்? ஆண்டவருக்கு நுகர்ந்த வாசனையை அவருக்கு பிரியப்படுத்துகிற ஆராதனையாக. அதான் போல் சொல்ற என்னங்க, நம்ம கொடுக்குற நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேன்னு சில பேருக்கு, ஆனால் அதில் ஒரு பங்கை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு இந்த திருப்தி அடையிறார், சந்தோஷப்படுறார். யோசிச்சு பாருங்க. ஆகவே பவுல் அதுக்கு தான் சந்தோஷப்படுறார், இது இப்படி செஞ்சிருக்கவங்க நீங்கள் செஞ்சதை, அதனால தான் சந்தோஷம். அல்டிமேட்லி இந்த வேத கொள்கைகள் என்ன, ஆரம்பத்திலிருந்தே இதை நாம் படித்து தொடர்ந்து சந்தோஷமாக விருப்பத்தோடு நமக்கு கணக்கு கொடுக்கிற உழைக்கிற சுயநலமற்ற ஊழியக்காரர் இருக்கிற சபைக்கு நாம் கொடுக்கும்போது பரலோகத்தில் நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, அது ஆண்டவருக்கு கொடுக்கிற சுகந்த வாசனையாக, பிரியமான வாசனையாக வேத காணிக்கை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக ஆண்டவருக்கு தான் கொடுக்குறோம். ஏன் ஊழியக்காரர் கொடுக்குறோன்னா அது அவருக்கு சுவிசேஷ பணி தானே செய்யறது, அவருடைய ராஜ்யம் பரப்புறதுதானே அவருடைய பணி. இந்த உலகத்தில், இந்த உலகத்திலேயே ஆண்டவர் நினைச்சா எப்படி எப்படி அவர் ராஜ்யத்தை பரப்பி இருக்கலாம்? நீ யோசிச்சு பாருங்களேன், அவர் நினைச்ச பரலோகத்தில் நோட்டு பிரிண்ட் பண்ண முடியாது, ஏன்னா பணம் இல்லாமல் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த தேவன் நமக்கு ஒரு சாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். உலகமே அவருடைய ஐஸ்வர்யத்தில் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நன்றியின் வெளிப்பாடாக கொண்டு வந்து கொடுக்குற ஒரு சிறிதான பணத்தை வச்சுத்தான் என் ராஜ்யத்தை நான் கட்டப்போறேன்னு பண்ணியிருக்கேன். நம்ம ஆயுசில் நம்ம கையால் உழைக்கிற பணத்தினால வர அதில் தான் வச்சு அவர் ராஜ்யம்னு நித்திய ராஜ்யத்தை கட்டுவேன்னு பண்ணியிருக்கார். அது நம்ம கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். யோசிச்சு பாருங்க, அப்படி நீங்கள் பார்க்குறீங்களா? அது எப்படி கொடுக்குறோன்றது பொறுத்து இருக்கு. நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்க. என் வைஃப், எங்களுக்கு மேனிவர்சரின்னு வச்சுக்குவோம், மேரேஜ் ஆனிவர்சரி, நான் வைஃப் கிட்ட போயிட்டு ஒரு கிஃப்டை வாங்கியிருக்கிறேன். இந்த பருமா எனக்கு கொடுக்கணும்னு இஷ்டம் இருக்குல்ல, ஆனால் ரொம்ப நாளாக அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல, பாவம் நீ. இந்த பக்கத்து வீட்டு ஆள் பார்த்தா வாரத்துக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறாரு அவங்க வயசுக்கு, அது சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பேஜாராக இருக்குது. அதனால போனா போதும் செலவுல அது ஒரு செலவு ஆகும் அப்படின்னு சொல்லி இதமா ஒரு கிஃப்டை வாங்கி வந்திருக்குன்னா அதை அப்படியே வாங்கி சுகந்த வாசனையா இருக்குமா அதுக்கு அப்படி சொன்னா யோசிச்சு பாருங்களேன் அப்படி கொடுத்தா இல்லைன்னா போய் என் மனைவிய என் வாழ்க்கையில் இருக்கிற சொத்து கித்து எல்லாத்தையும் விற்று உனக்கு கொடுத்தாலும் தகாதது அதை விட நீ பெரிய மதிப்பு என் வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஈவிலேயே பெரிய ஈவுமா என் சொத்தெல்லாம் விற்று உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினாலும் அதை விட நீ ஸ்பெஷல் எனக்கு ஆனால் என் அன்புக்கு காணிக்கையாக என்னால் முடிஞ்ச ஒரு அன்பாக இதை கொடுக்குறேன்னு நான் கொடுக்கும்போது மன நிறைவாக கொடுக்குறேன் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் அது சின்னதா இருந்தாலும் அப்படியா கொடுக்குறோம் நம்ம எப்படி கொடுக்குறோம்னு இருக்கு இல்லையா சில நேரங்களில் என்ன எவ்வளோ கொடுக்குறோன்றது கூட எப்படி கொடுக்குறோம் ஆண்டவருக்கு மன நிறைவோடு சந்தோஷத்தோடு விருப்பத்தோடு கொடுக்கணுமே அவர் மகிமைப்படணும்னு நன்றியோடு அது அப்படி கொடுக்கும்போது அது ஆராதனை ஒரு காரியமாக பிலிப்பியர்கள் கொடுத்த மாதிரி ஆராதனை ஒரு காரியமாக அப்படி ஆண்டவருடைய மகிமைக்கு கொடுக்கணும்ன்றவங்க அதை அட்வர்டைஸ் பண்ணோன்னு விரும்ப மாட்டாங்க சிலருக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை சபையில் வந்து கொடுத்தா ஒரு பெரிய போஸ்டில் போட்டுருணும் கொட்டத்தில் போடணும் இந்த பிரதர் இவ்வளோ கொடுத்தாரு அந்த பிரதர்னு அதெல்லாம் போடுறதும் வானா நீங்கள் கொடுக்குறதும் வானான்னு ஆரம்பத்திலே நிறுத்திட்டேன் அதெல்லாம் இல்லை ஒரு பெரிய லெட்டரை கொடுக்கணும் அவங்களுக்கு கோல்டன் லெட்டர் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லணும்னா நன்றி தான் நீங்கள் கொடுக்குறது ஆனால் அதெல்லாம் பெருசாக அவங்க பெருமையை எடுத்து பண்ணுறதுக்கு பெருசாக புகழ்ந்து அனௌன்ஸ் பண்ணணுன்றதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கறது அப்படி இல்லையே அது ஆண்டவர் மகிமைப்படணும்னு கொடுக்குறோமே அதனால தான் சில இடங்களில் போர்டை போட்டுருவாங்க இவங்க டொனேட் பண்ணுறாங்கன்னு ஒரு சர்ச்சில் அருமையாக இந்த போர்டை போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சர்ச்சு 5 பிஸ்னஸ்மேனால கட்டப்பட்ட சர்ச்சு தேவனுக்கே மகிமை போனோன்றது நினச்சி கட்டப்பட்ட 5 பிஸ்னஸ்மேனால சர்ச்சு அவ்வளோதான் 5 பிஸ்னஸ்மேன் தேவனுக்கே மகிமை போகணுன்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு சர்ச் அப்படி இருக்கக்கூடாது இந்த சர்ச் மெம்பர்ஸு கட்டின சபை இது தேவனுக்கே மகிமைக்காக கட்டின என் பேரெல்லாம் தேவையே கிடையாது இல்லைங்களா அப்படித்தான் இருக்கணும் பேர் கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டேன் எவ்வளோ இருக்கிறாங்க பேர் போட்டால் ஓ கொடுப்பாங்க அதுவா தேவனுக்கு ஆராதனை யோசிச்சு பாருங்க இல்லை கேவலம் இல்லை அதானே பண்ணி இவங்கெல்லாம் வாங்க பார்க்குறாங்களே அப்படி நம்ம உண்மையாக கொடுக்கும்போது நமக்கு ஒரு வாக்குத்தத்துவம் அழகான வாக்குத்தத்துவம் 19 அது வாக்குத்தத்துவமே ஒரு சாமனை எடுக்கலாம் நம்ம வேகமாக முடிக்கிறோம் ஓகே என்ன அந்த வாக்குத்தத்துவம் படிங்களா இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக இந்த மாதிரி வேத கொள்கைகளோடு காணிக்க கொடுக்குற மக்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் போட்டுக்கலாம் இங்கே இது உங்களுக்கு பொருந்தும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவேற்றுவாராக போல என்ன சொல்றாரு சிம்பிளா நீங்க தியாகத்தோடு கொடுத்துருக்கிறீங்க உங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும்போதும் கொடுத்துருக்கிறீங்க இதை கொடுக்கறதுனால தேவைகள் இன்னும் அதிகமாச்சு அதனால தான் உங்கள் குறைவுகள் எல்லாம் ரொம்ப குறைவுகள் ஜாஸ்தி ஆச்சு இது கொடுத்ததுனால நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் பொய் உரையாத தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் என்ன தேவன் ஒருவருக்கும் கடனாளியா ஒருபோதும் அவர் இருக்க போறதில்ல இந்த நீங்க செய்த செயல் பரலோகத்துல கணக்கு அக்கவுண்ட் பேங்க் சேர்த்தது தேவனுக்கு சுகந்த வாசனையா பண்ணியிருக்கிற இந்த செயல்னால தேவன் உங்களுக்கு உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவேற்றாம உங்களை விட மாட்டார் எந்த குறைவுகள் இருந்தாலும் தேவைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிற தேவனா அவர் இருப்பார் அதான் ப்ராமிஸ் அப்போ அந்த இல்லைங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லை இந்த பரலோகத்தில் மகிமேல்னு போட்டிருக்கேன் பரலோகத்தில் ஒன்றி தான் கொடுப்பாரு இங்கே நம்மளை பிச்சைக்காரனாக வச்சுருப்பார் அந்த தேவைகளாக சொல்லுது என்ன தேவைகள் போட்டிருக்கு உங்கள் குறைவுகள் எல்லாம் ஆல் யோர் நீட்ஸ் எல்லாம் தேவைகள் எல்லாம் அடக்கலாம் ஏன்னா அந்த குறைவுகள் கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இவங்க கொடுத்ததுனால அவங்களுக்கு எவ்வளோ குறை வறுமையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ குறைகள் இருக்கு அந்த குறைகள் ஆண்டவர் நிறைவேற்றுவார் பார்த்துக்குவார் அவர் எந்த அளவுக்கு நிறைவேற்றுவார் வரும் அதுக்குரிய தேவைகள் சரீர தேவைகள் மாத்திரம் எந்த அதனோட அளவு என்ன என்ன போட்டிருக்க அந்த வசனம் கவனிச்சு பாருங்களேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி அருமையான வார்த்தை ஐஸ்வர்யத்தின் படி ஐஸ்வர்யத்தில் இருந்து இல்லை அந்த ஐஸ்வர்யத்தின் படி not out of his riches but according to his riches அப்படினா என்ன தெரியுமா ஐஸ்வர்யத்தில இருந்து கொடுக்கிறது ஒன்னு இருக்கு இப்ப பணக்காரங்க கிட்ட போய் அப்பா எவ்வளவு பணக்காரனா இருக்கிறான் அதுல இருந்து கொஞ்சம் கொடு அப்படின்னா சரி போட்ட போ அப்படின்னு 1000 ரூபாய் அவர் கொடுப்பார் என் ஐஸ்வர்யத்திலிருந்து கொஞ்சம் கொடுத்தேன் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்பா உன் ஐஸ்வர்யத்தின் படி நீ எவ்வளோ பணக்காரனா இருக்கிறோம் அதுக்கு ஏற்றபடி எனக்கு கொடு ஐஸ்வர்யத்தின் படி, அக்கார்டிங் டு யுவர் ரிச்சஸ், நாட் அவுட் ஆஃப் இஸ் ரிச்சஸ் பட் அக்கார்டிங் டு இஸ் ரிச்சஸ். அப்படின்னா அவன் எவ்வளோ பணக்காரனாக இருப்பான், அவன் ஒருவேளை 100 கோடி இருந்தால் நமக்கு அட்லீஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி தான் கடவுள் எவ்வளோ பணக்காரன், அது அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்களுக்கு கொடுப்பாருன்னு போட்டிருக்க. செல்றையை கொடுக்குறவர் இல்லைங்க, அவருடைய ஐஸ்வர்யத்தின் என்ன ஸ்டாகரிங் ப்ராமிஸ், ஒரு பிளாங்க் செக்கு மாதிரி. ஒரு ஆள் வந்து ரொம்ப கஷ்டம் அவருக்கு, அந்த கஷ்டத்தில் ஒரு தூரம் பிரயாணம் பண்ணணும், ஒரு பெரிய ஃப்ரெண்டு பணக்கார ஃப்ரெண்டு வந்து அவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு பிளாங்க் செக் கொடுத்தாலும் ஒரு செக், அதை பார்த்து ஆச்சரியம், பிளாங்க் செக்கை போட்டிருக்கிறேன். ஆமாப்பா நீ போக போகிற, நீ போய் உனக்கு என்னென்ன தேவை இருக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால் நீ எவ்வளோ வேணுமோ ஃபில் பண்ணிக்க, கவலையப்படாத, உன் தேவைகளுக்கெல்லாம் நான் போட்டு கொடுத்துருக்கேன். அவர் வந்து அந்த செக்கை எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக போனாராம். ஆனால் அந்த செக்கை அவர் யூஸே பண்ணலை, ஏன்னா மற்ற தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டுச்சான். ஆனால் அவர் சொல்கிறாரு, அங்கே இத்தனை தளவற்ற பணம் எனக்காக ரெடியாக இருக்குன்றது கொடுக்குற நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. அப்படி தான் அந்த கடவுள் கொடுக்குறாரு நமக்கு. அவர் செக்குனுடைய உறுதி என்னங்க, பிளாங்க் செக்கு. சில பேர் அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லாதவங்க பிளாங்க் செக்காக கொடுத்துட்டு இருப்பாங்க, ஒரு ஃப்ராடுங்க இல்லைங்களா, ஒன்றுமே இருக்காது அதில் போய் பார்த்தா. கடவுள் அப்படியா அவர் பிளாங்க் செக்கு கொடுக்குறவர், என் தேவன் சைன் பண்ணியிருக்கிற யார் அந்த தேவன், நம்முடைய பிதா. வரலாற்றில் தன்னுடைய எந்த உண்மையாக இருந்த பிள்ளைகளையும் குறைவுக்கு விட்ட வரலாறே கிடையாது, பொய் உரையாத தேவன், பொய்யே சொல்றது கிடையாது. அந்த தேவன் சைன் பண்ணிக்கிற செக்குங்க இது, அவருடைய அன்பை காட்டும்படிக்கு தன் குமாரன் என்றும் வாராமல் கொடுத்த தேவன், தன் குமாரனையே தமக்காக ஒப்பு கொடுத்து மற்ற எல்லாரையும் கொடுக்காமல் இருப்பதுன்னு எப்படின்னு சொல்லுகிற தேவன் சைன் பண்ணியிருக்கிற செக்கு இது, ஒரு பிளாங்க் செக். அதை நம்ம நம்புவோமா இல்லையா? நம்புறது இல்லை நம்ம, அதுதான் நம்ம பார்க்கறோம். ஓகே, இதுதான் அதுக்கனோட விளக்கம், வேதத்தினுடைய காணிக்கையினுடைய கொள்கைகளை நம்ம பார்த்துருக்குறோம். இது உடனே அவன் பயன்பாடுக்கு சொல்கிறார். ஒருத்தர் அநேக நாட்களுக்கு முன்பதாக அவன் படித்த ஞாபகம் இருக்கு, ஆனால் அது கரெக்டான யோசிச்சுட்டு இருந்தேன், அது ரொம்ப உண்மை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குது, அவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றத வந்து அவனுடைய காணிக்கையை வச்சு நிர்ணயிக்கலாம் அப்படின்றார். ஆச்சரியமா இல்லை? அதெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், யோசிச்சு பாருங்க. அவன் ஒருவேளை முறுமுறுப்போடு கட்டாயத்தோடு கொடுக்கறதா இருந்தால், அவன் ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனையும் சரி சேவையும் சரி முறுமுறுப்போடு கட்டாயத்தோடு தான் இருக்கும். ஒருவேளை அவன் என்னைக்கோ ஒரு நாள் இட் அண்ட் மிஸ்ஸு கொடுத்தா கொடுப்போம் இல்லைன்னு இருந்தால், அவனுடைய ஜப வாழ்க்கையும் வேத வாசிப்பு வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் பண்ணுறது, என்னைக்கோ ஒரு நாள் ஜபம் பண்ணுறது அப்படி தான் இருக்கும். இல்லை ஒரு வேளை கஞ்சத்தனமாக டைட்டாக தாராள மனசே இல்லாமல் கொடுத்துருந்தா, அவன் இருதயமோ ஆண்டவர்கிட்ட குளிரும் இல்லாமல் அனலோ இல்லாமல் தான் இருக்கும். அதுதான் இது வெளிப்படுத்துது. ஒருவேளை அவன் 10% கொடுத்துட்டு ரொம்ப பெருமை அவனுக்கு, நான் கிரியே செஞ்சேன்னு சந்தோஷமாக இருந்தால், ஒரு லீகலிஸ்டிக்காக நியாயப்பிரமாணம் பரிசையாக நான் அவன் இருக்கான், அதை பற்றி பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறவனா இருப்பான். அதுக்குரிய வாழ்க்கை அவனுக்கு இல்லை. ஆகவே பாருங்களேன், அது ரொம்ப ஒரு நல்ல கேஜ். ஏன்னா இயேசுவே சொன்னார், உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ உங்கள் பொக்கிஷம் அங்கேயே இருக்கும். கடவுள் நமக்கு இதில் சொல்கிறார், நம்ம வந்து உண்மையாக விசுவாசத்தோடு அவரை நம்பி நம்ம கொடுக்கும்போது கடவுள் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு. அதை நீங்கள் நம்புவீங்களா? இது விசுவாசிகள்னால தாங்க முடியும் இல்லைங்களா? ஒரு விசுவாசினால தான் முடியும். இது விசுவாசம் தேவை, இதை செய்யணும்னா, இல்லைன்னா விசுவாசம் இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்னா எத்தனை தேவைகள் இருக்குது, எத்தனை இது இருக்குது, இதெல்லாம் சந்திக்கிறத விட்டு நான் ஆண்டவர் கொடுத்தா எப்படி நிறைவேற்றுவாரு? விசுவாசி அவர் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தால் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயலாக தான் காணிக்கை இருக்கிறது. சில பேருக்கு அது இல்லை. ஒரு மனுஷன் வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தானா, இங்கே பாருங்க எனக்கு வர சம்பளம் எவ்வளோ, இவ்வளோ தேவைகள் இருக்குது, எப்படி என் தேவைகள்லாம் இங்கே பாருங்க, இதில் நான் கொடுத்துட்டேன்னா இது இவ்வளோ ஷார்ட்டேஜ் வரும், எப்படி இந்த ஷார்ட்டேஜை நான் நிறைவேற்றுறதுன்னு கேட்டானா. அப்புறம் அந்த பாஸ்ட் பார்த்து சொன்னாராம், ஓகேப்பா இவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது, நீ என்ன பண்ணு, ஒரு மாதம் கொடுத்து பாரு, இந்த ஷார்ட்டேஜ் ஏதாவது உனக்கு வந்துச்சுன்னா என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னா. ஓ அப்படி கேரண்டி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஏண்டா உனக்கு விசுவாசம் எவ்வளோ குறைவாக இருக்குது பார்க்குறியா? சாதாரண மனுஷன், நானே அந்த குறைவுகளை நிறைவேற்றுறேன்னு சொன்னவனை கொடுக்குறேன்னு வரிய, கடவுள் சொல்கிறாரு உன் ஷார்ட்டேஜை நான் பார்த்துக்கிறேன்னு, அவரை நம்ப மாட்டியா நீ? அவரை நம்ப மாட்டியா? விசுவாச பிரச்சனை. ஆகவே இந்த பாடத்தை படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜம்ப்.